ॐ नमः शिवाय, ॐ नमः शिवाय, ॐ नमः शिवाय, ॐ नमः शिवाय, ॐ नमः शिवाय.
வணக்கம் நேயர்களே, நாங்கள் விஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். வழக்கம் போல இங்கு பல விடயங்களை நாங்கள் ஆராய இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் சென்ற வாரம் நைனை நாகபூஷணி அம்மன் ஆலய வரலாறு, அதனுடைய தொன்மை பெருமை பற்றியெல்லாம் டாக்டர் அவர்கள் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து தந்திருக்கிறார். எங்களுடைய ஈழ நாட்டிலே இருக்கின்ற தலங்களினுடைய மகிமைகளை நாங்கள் உண்மையிலேயே அறியாமல் பல இடங்களிலும் பல விஷயங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறு இந்த தலங்களினுடைய உண்மையிலே அவை மிகவும் தொன்மையான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தலங்கள். அவற்றை பற்றியெல்லாம் இடைக்கிடை இவ்வாறு விளக்கமான விவரங்களை நாங்கள் எடுத்து வருவதற்கு எண்ணியிருக்கிறோம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நாங்கள் அதை பற்றியெல்லாம் உங்களோடு கலந்துரையாட இருக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், அதாவது வந்து முருகனுக்கு ஒரு முக்கியமான ஒரு நாளாக இந்த தைப்பூசம், அதுவும் இந்த ஆரம்ப காலத்திலே வருகின்ற ஒரு நிகழ்ச்சி, அவர் எவ்வாறு ஒரு முக்கியத்துவம் பெற்ற கடவுளாக எங்களால் வழிபட கொண்டிருக்கிறார் என்பதை பற்றியெல்லாம், அதிலே தை மாசத்திலே வருகின்ற பூசம் ஒரு சிறப்பான ஒரு பூசம், அது ஆண்டு ஒன்றுக்கு ஒருமுறை வருகின்ற இந்த தைப்பூசம் பற்றி இன்றைக்கு நாங்கள் எடுத்து பார்த்து கொண்டு இங்கே நிறையவே பல மிகவும் சுவராச்சியமான கேள்விகள் எங்களுக்கு வந்திருக்கின்றன. அதிலிருந்து தெரிகிறது, நேயர்கள் எல்லோரும் நீங்கள் மிகுந்த ஆவலாக இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பற்றி கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அது ஒரு உற்சாகமான, எங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தருகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. உண்மையிலேயே எங்களுடைய இந்த சமயம், அது ஒரு வாழ்க்கை நெறி, அது எவ்வாறு எல்லோருடைய வாழ்க்கையிலும் மிகுந்த ஒரு முக்கியமான பகுதியை வகிக்கின்றது என்பதை இப்பொழுது நாங்கள் அறிய தலைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய இளம் சந்ததியினர் கூட இந்த ஆங்கிலத்திலே, அதுவும் இந்த ஆன்லைன் என்று சொல்லப்படுகின்ற வலைப்பதிவகங்களில் இருக்கின்ற இத்தினியும் விடயங்களை அவர்கள் பார்க்கக்கூடியதாக விஞ்ஞானம் முன்னேறியிருக்கிறது. எனவே இந்த வான வரி வகைகளை வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய தொன்மை பற்றியும் பெருமை பற்றியும் மற்றவர்களுக்கும் எடுத்துக் கூறுவதோடு நாங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் பெற்றோராகிய நாங்கள் கோவிலுக்கு போவது, வழிபடுவது, ஒரு அர்ச்சனை செய்து விடுவது என்ற அந்த ஒரு வழக்கத்தை விடுத்து மேலதிகமாக இவ்வாறான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமானது, அதை நாங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு வழக்கம் போல இங்கே டாக்டர் அவர்கள் வந்திருக்கிறார் கலையத்துக்கு. வணக்கம் டாக்டர்.
வணக்கம் ஆசிரியர் சிவனேசன் அவர்களே. வணக்கம் கீதவாரி நேயர்களே. குருவரலும் திருவரலும் கைகூட மீண்டும் உங்களை இந்த மெஞ்ஞானமும் மெஞ்ஞானமும் என்ற நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசிரியர் சிவனேசன் அவர்கள் கூறுகிற போல நடப்பு நாள் விசேஷங்களை பார்த்துக் கொண்டு அப்போது நமது ஆன்மீக, உங்களுடைய ஆன்மீக கேள்விகளுக்கு எங்களுடைய ஞானிகள், அருளாளர்கள், எங்களுடைய வேத உபநிடதங்கள், ஆகமங்களில் உள்ள ஆதாரங்களுடன் கூடிய பதில்களுக்கு செல்லுவோம். நாளைய தினம் தைப்பூசம், விசேஷமான தினம். தை மாதத்திலே பூச நட்சத்திரம் கூடியதாக வருவது தைப்பூசம். தை மாசத்தை அதை சூரிய மாசம், சந்திர மாசம் என்று சொல்லுவார்கள். சோல மந்த் அந்த லூன மந்த், சூரியனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக கொண்டு சூரிய மாசம், அதுதான் மந்த் ஆஃப் தை. சொல்லுவார்கள் சூரியன் மகர ராசியிலே சஞ்சரிக்கின்ற மாசம், மகர ராசியிலே சூரியன் பிரவேசிக்கின்ற பொழுது தை மாதம் முதலாம் திகதி, அதுதான் தைப்பொங்கல். அதிலிருந்து அந்த ஒரு மாசம் வரைக்கும் சூரியன் மகர ராசியிலே சஞ்சரிப்பார். அந்த காலத்தை நாங்கள் தை மாதம் என்று தமிழிலே சொல்லுவோம். அதை மந்த் ஆஃப் மகர என்று சூரிய மாசமாக சொல்லுவார்கள். அதே மாதிரியாக சந்திர மாசம் என்று ஒன்று உண்டு. இந்த சந்திர மாசம் என்றால் என்னென்று கேட்டால் சந்திரனுடைய சஞ்சாரத்தை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுவது. இது வந்து அமாவாசைக்கு அடுத்த பிரதமை தொடக்கம், அடுத்த அமாவாசை வரும் வரைக்கும் இருக்கின்ற சஞ்சாரத்தை குறிப்பது இந்த சந்திர மாசம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கும். இந்த சந்திர மாசத்தின்படி இந்த தை மாசத்தை சொல்லுவார்கள் பூச அல்லது பௌஷ்ய என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் தேவை வரும் என்று கேட்டால் இந்த சிவராத்திரி அடுத்த மாசம் வருகிறது இல்லையா, அதிலே கிடக்கிட போன வருஷம் போல குழப்பம் வரும் எப்பொழுது சிவராத்திரி என்று. அது ஏன் என்று கேட்டால் அந்த தை மாதத்திலே சூரிய மாசத்தை அடிப்படையாக கொண்டு செய்வதா சந்திர மாசத்தை அடிப்படையாக கொண்டு செய்வதா என்றுதான் அந்த தர்க்கம் வருகிறது. அது இந்த முறை இல்லை என்றாலும் தெரிந்திருக்க வேண்டும் நாங்கள் அந்த விவரங்கள் ஏன் அப்படி என்று. அப்ப இந்த சந்திர மாசத்தினூடாக வருகின்ற பொழுது இந்த தை மாசத்துக்கு பெயர் பூஷ மாதம், பூஷ நட்சத்திரத்துக்குரிய மாதம். சில இடங்களிலே பார்த்தேன் ஆன்மீக புஸ்தகங்கள் கட்டுரைகளோடு எழுதியிருந்தார்கள் இந்த முறை தைப்பூசம் வெல்ல விசேஷமாக இருக்கும், தைப்பூசத்தோடு பௌர்ணமி வருகின்றது என்றெல்லாம். உண்மையாகவே ஒவ்வொரு மாசத்தின் பெயரும் அந்த பௌர்ணமியோடு சம்பந்தப்பட்டதை நட்சத்திரத்தோடு சேர்த்துதான் வரும். தை மாசத்திலே பௌர்ணமி பூச நட்சத்திரத்துடன் சம்பந்தப்பட்டு வரும், அந்த பூச நட்சத்திரத்தோடு வரும் அல்லது அது இருக்கின்ற பொழுது அது ஓவலப்பிங்காக சஞ்சாரம் இருக்கும். அப்ப அது வந்து பூச மாதம். மாசி மாசத்திலே மக நட்சத்திரத்தோடு வரும், பங்குனியிலே உத்தரத்தோடு வரும், சித்திரையிலே சித்திர நட்சத்திரத்தோடு வரும், வைகாசியிலே விசாக நட்சத்திரத்தோடு வரும். அப்படி ஒவ்வொரு மாசத்துக்கும் அந்தந்த நட்சத்திரத்தோடு பௌர்ணமி தொடர்புடையதாக வரும். அதனால் தான் அதுக்கு இந்த பெயர். இது காரண பெயர், இது ஒரு வெறும் சும்மா எழுந்தமானமாக வைத்த பெயர் அல்ல. அதனால கார்த்திகை மாதத்திலே அந்த கார்த்திகை நட்சத்திரத்தண்டு பௌர்ணமி நேரம், மார்கழியிலே திருவாதிரையோடு பௌர்ணமி, அப்ப தை மாசத்திலே பூஷ நட்சத்திரத்தோடு ஒட்டியதாக பௌர்ணமி. கனடாவிலே வாக்கிய பஞ்சாங்க கணிப்பின்படி தைப்பூசம் நாளைய தினம் வர, பௌர்ணமி தினம் அதற்கு அடுத்த நாள் வரும். ஆனா பௌர்ணமி வந்து அந்த அந்த பிடி வந்து முதல் நாளே ஸ்டார்ட் பண்ணிடும், சதுர்த்தசி வந்து 6:28 பின்னேறம் முடிய 6:28 இருந்து அங்க பௌர்ணமி ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்ப பூஷ நட்சத்திரம் வந்து ஓவலப் பண்ணதான் இதுல. அப்ப அந்த நட்சத்திரத்தோட வருகின்றது.
கோயில் அனியமா டாக்டர் சாயங்காலம் தான் இந்த இதை
தைப்பூசத்தை சொல்றாங்க. அந்த எப்ப நாங்கள் இந்த தை மாசத்துக்கு பூச மாதம் என்ற பெயருண்டு சந்திர மாசத்தின்படி, சூரிய மாசத்தின்படி மகர மாசம் என்று சொல்லுவோம். அதே இந்த தைப்பூசம் வந்து ஒரு சிறப்பு. அடுத்தது இந்த தைப்பூசத்துக்கு என்ன சிக்னிபிகன்ஸ், வாட் இஸ் த மித்தாலஜிக்கல் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் தைப்பூசம் என்றால் ரெண்டு விஷயங்கள் இருக்கின்றன.
மிகவும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க.
ஒன்று, சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் இருக்கின்ற மகாவிஷ்ணு பாட்கடலிலே பள்ளி கொண்டிருக்கின்ற பொழுது அவரை தாங்கிக் கொண்டிருப்பவர் ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கு ஒரு முறை மிகுந்த கனமாக பாரமாக தோன்றியது. இது என்ன, இவ்வளவு காலமாக நான் இவரை தாங்கிக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு மன்றம் என்ன கனமாக இருக்கின்றது என்று இவர் யோசித்தார். பெருமாளையே கேட்டார் ஆதிசேஷன், மகாவிஷ்ணுவை கேட்கின்றார், பெருமாளே இன்றைக்கு மட்டும் என்ன இவ்வளவு கனதியாக இருக்கின்றது. பெருமாள் சொன்னார், என்னுடைய இதயத்திலே கூத்த பெருமானுடைய நடனத்தை கண்டு தரிசித்துக் கொண்டிருக்கிறேன். கூத்த பெருமானுடைய நடனத்தை தெரிவித்தேன். இது சிதம்பர ரகசியத்தில் உண்டு. சிதம்பர ரகசியத்திலே நாங்கள் வெளியிலே பார்க்கின்றோம். இதை சித்தம்பலம் என்று சொல்லுவோம். அம்பலம் என்றால் ஆகாசம். ஆகாசம் வந்து 5 எலிமெண்ட் பஞ்ச பூதங்களில் ஒன்று. 4 எலிமெண்ட்ஸ் உண்மையா இருக்கிறது. ஒன்றுமே இல்லாத ஸ்பேஸைத்தான் நாங்கள் ஆகாசம் என்று சொல்லுகிறோம். எண்ணில் ஒன்றுமில்லாத வெளியே வெளிமுற பூதங்களாக விரிந்த அம்மே என்று அபிராமி என்றாலும் சொல்லுகின்றது. ஸ்பேஸ் என்றது ஒன்றுமில்லாத என்றாலும் ஸ்பேஸ் என்றது இருக்குத்தானே. இன்றைக்கு நாங்கள் வானொலியிலே இந்த நிகழ்ச்சியை இந்த நிலையத்திலே இருந்து செய்து கொண்டிருக்கின்ற போது இந்த வானொலி எங்கே வருகின்றது, ஸ்பேஸ் தானே வருகின்றது. அப்ப ஸ்பேஸ் என்ற இல்லாத ஒரு இருப்பு இருக்கின்றது, அதுதான் ஆகாசம் என்று சொல்லுவோம். இது பெரிய ஆகாசம் வெளியில இருப்பது. சித்தம்பலம் என்றால் சிறிய ஆகாசம். அதுக்கு என்ன இருக்கு, சித்தம்பால் அறிவு. இந்த வெளியில இருக்கிற ஆகாசம் ஜட ஆகாசம், அது ஜஸ்ட் இன்னிமேட் ஆப்ஜெக்ட். அல்லது இன்அனிமேட்டிங். ஆனால் இந்த சித்தம்பலம் என்பது சித்த என்பது அறிவு பொருள். முன்னி பார்த்தோம் உறவனம் அறிவு பொருள், உயிர்களும் அறிவு பொருள். அப்ப இந்த சித்தம்பலம் என்பது அறிவுமயமான ஆகாசம். இந்த ஆகாசம் எங்கே இருக்குது சித்தம்பலம் என்றால், உண்மையிலே உங்கள் எல்லாருடைய ஆன்மாவை ஒரு இதய கமலமாக சொல்லுவார்கள். இந்த ஆன்மாவை சொல்லுவார்கள் இதய கமலம். இதைத்தான் விபுலானந்தர் சொல்லுவார், வெள்ளை நிற புழுமல்ல, வேறெந்த மலரும் அல்ல, உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இந்த உள்ள கமலம் இதய தாமரை என்று சொல்லுவோம். இந்த இதய தாமரை என்பது உங்களுடைய ஆன்மா. இந்த ஆன்மாவுக்குள்ளே இது ஒரு மொட்டு போல மலராமல் இருக்கின்றது, இம்மச்சுவ சோல்ஸுக்கு. அதற்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்குது, அதைத்தான் சொல்லுவார்கள் சித்தம்பலம், சிறிய ஸ்பேஸ், சிறிய அம்பலம். அதேதான் சித்தம்பலம் அறிவுமயமான ஸ்பேஸ், இந்த ஆன்மாவுடைய ஒரு பகுதியாக இருப்பதா அறிவுமயமான ஸ்பேஸ். அங்கே அந்த இறைவன், அங்கே சிவலிங்கம் இருக்கின்றது. இதைத்தான் சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி என்று விநாயகர் அவல்ல அவையார் சொல்றார். சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி, இந்த எண்ணுக்கு இருக்கிற இந்த சிவலிங்கம் அங்கேதான் நடராஜருடைய நர்த்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்னுடைய ஆன்மாவுக்குள்ளே, என்னுடைய உள்ளத்தினுள்ளே, என்னுடைய சித்தத்தினுள்ளே, நெஞ்சினுள்ளே, இதைத்தால் ஒரு பொருள். நெஞ்சு, உள்ளம், சித்தம், ஆன்மா எல்லாம் ஒரு பொருள். இதெல்லாம் சில பேர் மைண்ட் என்றோ இன்டலெக்ட் என்றோ யோசிக்கப்படாது. அப்ப இந்த இதுக்குள்ளே வேலண்டைன் டே வருவது. இந்த ஹார்ட் என்னன்னு தெரியாது, கிடையாது அனட்டமிக்கல் ஹார்ட் என்று அதெல்லாம் ஹார்ட் அட்டாக் வர ஹார்ட் அல்ல. அந்த ஹார்ட் என்பது அந்த ஆன்மா, உயிருக்குயிராக நேசத்தைத்தான் அங்க அந்த வேலண்டைன் ஹார்ட் சொல்லுகிறது. அப்ப இந்த இதயத்தின் உள்ளே பகுதியா இருக்கிற சித்தம்பலத்தில் இவரவனுடைய சிதம்பர தரிசனத்தை காண வேண்டும், நடராஜ நர்த்தனத்தை அங்கே தரிசிக்க வேண்டும். ஒரு சிதம்பர ரகசியங்கள் உண்டு. அப்ப மகாவிஷ்ணுவரை தரிசித்த பொழுது இங்கே இருப்பதுதான் எங்கும் இருக்கின்றது. இந்த சித்தம்பலத்தில் இருக்கிற நாதர்தான் அங்கு அந்த பேரண்டத்திலும் இருக்கின்றார். அப்ப அந்த பேரண்டம் முழுக்க அவர் அடக்கம். அப்பொழுது கணம் தரம் தானே, பாரம் கூடும் தானே. அந்த தரிசனத்தை மகாவிஷ்ணு அனுபவ மூலமாக தரிசித்த பொழுது தன்னுடைய ஏரியத்திலே அவருடைய பாரம் கூடியது. அப்ப ஆதிசேஷன் அதை, அப்ப அவர் சொன்ன உடனே ஆதிசேஷனுக்கு தானும் அந்த நடனத்தை காண வேண்டும் என்ற ஆவல் இருந்தது. அப்ப ஆதிசேஷன் பேரண்ட நடனத்தை காண ஆசைப்படுகின்றார். அப்ப அந்த நடனத்தை காண ஆசைப்பட இவர் விஷ்ணுவானவர் அவருக்கு விடை கொடுத்து அனுப்புகின்றார். அவர் வந்து பதஞ்சலியாக வந்து வளர்கின்றார். பதஞ்சலியாக, பதஞ்சலி முனிவராக வந்து அவர் வந்து இந்த தில்லை வனத்திலே இருந்து வழிபாடாட்டி தகனியற்றிக் கொண்டிருக்கின்றார். அவரோடு புலிக்கால் முனிவர், வியாக்ர பாதம், வியாக்கிரம் என்றா புலி பாதம், புலிக்கால் முனிவர் இருக்கின்றார். இன்றைக்கு சிதம்பரத்திலே போனால் அது மூலஸ்தானம் இருக்கின்றது, அங்கே சிவலிங்கம் இருக்கின்றது. பல பேர் அதை பார்த்ததில்லை, போய் வழிபட வேண்டும். அதுதான் உண்மையான ஆதி மூல லிங்கம். அந்த இடத்திலே அவர்கள் வழிபாடாட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறார். வழிபாடாட்டி கொண்டிருக்கிற காலத்திலே இறைவன் இன்றைக்கு இருக்கிற சித்தம்பல மேடையிலே அவர்களுக்கு நடனத்தை ஆடி காட்டினான். இறைவன் வியாக்கிரபாதருக்கும் பதஞ்சலிக்கும் நடனத்தை ஆடி காட்டினான். இதுக்கு ஆதாரம் என்ன? அந்த திருமந்திரத்திலே திருமயிலே தன்னுடைய கிளாஸ்மேட்ஸ் பற்றி சொல்லுகிறார். நந்தி அருள்பட்ட, நந்தி என்பது அவருடைய விரு வந்தி, நாதரை நாடுதல் அருள்பட்ட நந்தி நாதர்கள் யாரென்றால் நந்திகள் நாதர். அதுக்கு பிறகு நாலு நந்தினார் இருக்கணும், இந்த குரு நம்பி சிஷ்ய நம்பிகள், நம்பிகள் நாள்வர். சிவயோக மாமணி, சிவயோக மாமணி என்ற பிறந்தார். மன்று தொழுத பதஞ்சலி, ஓ மன்று என்பது இந்த மேடை, மண்டமண்டா மேடை. இந்த மேடையிலே இந்த இறைவனுடைய நடனத்தை கண்ட பதஞ்சலி வியாக்ரமர் ரெண்டு பேர், ஒன்றுவர் என்னோடு என்னொரு மாமே, ரெண்டு பேர் கிளாஸ்மேட்ஸ் என்று சொல்றார் சமகாலத்தவர்கள் அவர்கள். அப்ப இந்த வியாகிரமனுக்கும் வியாகிரவாத முனிவருக்கும் இந்த பதஞ்சலி முனிவருக்கும் இந்த மன்றிலே இந்த சித்தம்பலத்திலே இறைவன் நடனத்தை காட்டிய நாள் தைப்பூசம். இவனுடைய நர்த்தனுடைய தரிசனம் சில நாட்கள் விசேஷமானவை. தியானத்துக்கு, மந்திர உபதேசத்துக்கு, உச்சாரணத்துக்கு, தை அமாவாசை, எல்லா மாதங்களில் வர்ற அமாவாசையும் மந்திர உச்சாரணத்துக்கு ரொம்ப முக்கியம். மந்திர சித்தி கிடைக்கும். எல்லாத்துக்குமே இதெல்லாம் உருவேற்றி கொண்டு வர 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 ஒரு நாளைக்கு சதாரண்டு அந்த ரியலைசேஷன் வரும். அப்ப தை அமாவாசை உபதேசத்துக்கு ஜெபிப்பதற்கு அது முக்கியமானது. சந்திர பூஜை செய்பவர்கள் எல்லாம் இந்த அமாவாசை பௌர்ணமியிலே செய்வார்கள். மந்திர உச்சாரணம் செய்பவர்களும் இந்த அமாவாசை பௌர்ணமியிலே செய்வார்கள். அதே மாதிரி இந்த தைப்பூசமும் விசேஷமான ஒரு நாள். அதே மாதிரியாக முருகப்பெருமானுக்குரிய தொடர்பு என்று கேட்டால், முருகப்பெருமானுக்கு உமதேவியார் சக்தி ஆயுதம் அந்த வேல ஆயுதத்தை அவருக்கு கொடுத்த நாள் தைப்பூசம். தைப்பூசத்தன்றுதான் அந்த உமாதேவியார் அந்த சக்தியை கொடுத்த சக்தி ஆயுதம் என்றுதான் சொல்வது வேல ஆயுதத்து, அதை கொடுத்த நாள் தைப்பூசம். அவருடைய முருகனுக்கும் சிறப்புடையதாக அமைகின்றது.
அநேகமா டாக்டர், இப்ப தைப்பூசம் என்றால் முருகனுக்கு ஆகிய திருவிழா என்றுதான் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். இன்றைக்கு நீங்கள் சொல்லும் பொழுது எனக்கு உண்மையை ஆச்சரியமா இருக்கிறது. இறைவனுடைய அந்த ஆடல் காட்சியை பார்த்த முனிவர்கள் நாளும் இதுவும்
நிகழ்ந்திருக்கிறது, தைப்பூசத்திலே நிகழ்ந்திருக்கிறது, சிறப்பாக இருக்கின்றது. அத்தோடு ஒரு சிருஷ்டி காலத்திலே இத்தனை விதமான சிருஷ்டிகள் வந்திருக்கின்ற உலகம் அணிந்து, ஒரு சிருஷ்டி காலத்திலே சிருஷ்டி தொடங்கியது தைப்பூசம். கல்ப காலத்தில் உலகம் எல்லாம் அழிந்து மீண்டும் சிருஷ்டி தொடங்குகின்றது இல்லையா, அதுல ஒரு சிருஷ்டி காலத்திலே சிருஷ்டி தொடங்கிய நாள் தைப்பூசம் அதை சொல்லுகின்றார்கள். இப்படி இந்த தைப்பூசத்துக்கு பல விசேஷங்கள் உண்டு. முருகனடியாக பால் காவடி எடுத்து முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்து வழிவருவார்கள் தைப்பூசத்திலே. அத்தோடு புதிய காரியங்கள் தொடங்குவதற்கும் தைப்பூசம் உகந்த நாள் விஜயதசமியை போல. நவராத்திரியில் இருக்கின்ற விஜயதசமி மாதிரி இன்றைக்கு புதிய கலைகள் கற்பித்தல்கள் அதில் தொடங்குவதற்கும் உரிய நாள். இன்றைக்கு எங்களுடைய நிலையத்திலே கூட அந்த மெய்யகம் என்று பெயரிட்டுள்ள இந்த ஹவுஸ் ஆஃப் ட்ரூத், அங்கே நாளையிலிருந்து இந்த குழந்தைகளுக்கு வளமையாக நடக்கின்ற எங்களுடைய சைவ சமய இந்து கலாச்சார வகுப்புகள், தமிழ் மொழி பண்பாட்டு வகுப்புகள், யோகா பூஜை தியானம் போன்ற அந்த அதுகளை விட புறம்பாக தனிப்பட்ட ஆசிரியர்களை கொண்டு அவர்களுக்கு சங்கீதம், பன்னிசை, பஜனை பாடல்கள், பஜனை பாடல்கள் மட்டுமல்ல மேடைக்கு தொலைக்காட்சிக்கு தயார்படுத்துவதாக திரைப்பட பாடல்கள் மெல்லிசை பாடல்கள் பயிற்சிகள் கூட இருக்கின்றன அந்த பயிற்சிகள். அத்தோடு வாத்திய கருவிகள் வீணை மிருதங்கம் போன்ற வாத்திய கருவிகளுடைய பயிற்சி, மற்றது பரதநாட்டியம் அந்த பயிற்சிகள்
எல்லாமே
மேற்குலக்க நோக்கம். இது போட்டிக்காக இன்னொன்று தொடங்குவது அல்ல, இது சௌகரியத்துக்காக. எங்களுடைய தமிழ் வகுப்புக்கு சமய வகுப்புக்கு வருகின்ற மாணவர்களை பெற இப்படி பல்வேறு இடங்களுக்கு ஓடியாடத்திலிருந்து அலைச்சல் அடைகிற தன்மை காணப்படுகிறது. அப்ப ஒரே கூரையின் கீழே பல ஆசிரியர்களிடம் பல கலைகளை பயிலுகின்ற வாய்ப்பு. அப்ப அதை நாங்கள் அவர்களது ஈவினிங் டைம் மாலை நேரங்களிலேயும் சனி ஞாயிறு தினங்களிலும் செய்யக்கூடியதாக இருக்கும். பெற்றோருக்கும் அது ஈஸியாக இருக்கும். அப்ப இந்த தேவை தொடங்குகின்ற அப்ப நாளைய தினம் தைப்பூசத்தன்று மாலை 6 மணியிலிருந்து 8:30 மணி வரைக்கும் இந்த நிகழ்வுகள் நடைபெற இருக்கின்றன. வீடு துவக்க இருப்பவர்களும் அங்கு வந்து வீடு துவக்கிக் கொள்ளலாம். மற்றது சங்கீத பாடல்களை பயில்வர்கள் வந்து கலந்து கொள்ளலாம். சங்கீதத்தை சொல்லித்தரப்பவர் சாந்தினி கிஷோன் என்பவர், சொன்னேன் அவர் புகழ்பெற்ற மிருதங்க சங்கீத வித்வான் தலைமுறையில் வந்தவர், 3வது தலைமுறையவர், சென்னை பல்கலைக்கழகத்திலே சங்கீதத்திலே பட்டம் பெற்றவர், இளந்தலைமுறை ஆசிரியர். ஏற்கனவே அவர் சமய வகுப்பில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பாடல்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிறார். பிள்ளைகள் ரொம்பவும் விரும்பி கேட்கின்றார்கள். நம்மளுக்கு பாட்டு டைம் பாடாதன் ஆர்வமாக அதான் அங்கே இருக்கின்றது. நாங்கள் பல இடங்களை பார்த்தால் இந்த பிள்ளைகள் எல்லாரும் இந்த கலைக்கு போகிறார்கள். ஈடுபாடு இருக்கிறது மிருதங்கம், வீணை, நாட்டியம், மற்றது கீபோர்டு, வாய்ப்பாட்டு எல்லா அவற்றிலையும் பெற்றோரும் தங்களுடைய பணத்தையும் செலவழித்து நேரத்தையும் செலவழித்து பிள்ளைகளையும் கொண்டு பழகுகின்றார்கள். எல்லாரும் பழகி முடிய ஒரு சிலர் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அரங்கேற்றம் வரைக்கும் போகின்றார்கள். ஆனால் இந்த ஹைஸ்கூல் முடிந்த பிறகு, அவர்களுக்கு 16-18 வயது முடிந்த பிறகு, அந்த சங்கீதத்தை தொடர்ந்து பாடுபவர்களோ, அந்த வாத்தியங்களை தொடர்ந்து வாசிப்பவர்களோ, அந்த நடனத்தை தொடர்ந்து பயிலுவர்களோ பயிற்றுவர்களோ வந்து ஒரு வீதம் கூட இருக்காது.
ஒரு வீதம் கூட இல்லை.
இது என்னென்று கேட்டால் அவர்களை நாங்கள் புகுத்தி வலிந்து அதை செய்துகிற களி என்பது உள்ளுக்கிருந்து வர வேண்டும். இட்ஸ் சம்திங், ஒரு பிளஸமிங், ஒரு பூ வந்து மலர்வது மாதிரி எல்லாருக்கும் உள்ளேயும் ஆத்மா இருக்கிறது மாதிரி கலையும் இருக்குது. அதை வெளிக்கொணர்வதுதான் கலையை இருக்கிறது. இந்த ஆசிரியர்கள் பேருந்து பிள்ளைகள், பேருந்துக்கு எக்ஸ்பெக்டேஷன், இந்த பிள்ளைக்கு வந்து அவளுக்கு படிப்பிக்க வேணும், இந்த குரூப் சங்கீதத்தில் உடனே பாஸ் பண்ண வேணும், இந்த வகுப்பு எல்லாம் கிரேட் எல்லாம் பாஸ் பண்ணுவார்கள், எல்லாம் முடிப்பார்கள். 18-18 வயதோட தூசு தூசு சட்டவோட அவருடைய வாத்தியங்கள் அதான் அங்கே இருக்கின்றது. கையை விட்டு அது ஆர்வமாக கொடுக்கின்ற விதத்திலே இருக்குது. இந்த போட்டி மனப்பான்மையோடு பரீட்சை தயார் பரீட்சையெல்லாம் இம்பார்ட்டன்ட், ஆனால் அதே நோக்கத்தோடு அதை வலிந்து முகத்துகின்ற பொழுது அந்த நாங்கள் அந்த பிள்ளைகளுக்குள்ள ஆர்வத்தை சாகடிக்கின்றோம். அவர்கள் எங்களுக்காகவே படிப்பார்கள், அதுக்கு பிறகு அவர்கள் அந்த பக்கம் போக மாட்டார்கள். அப்படி இல்லாமல் அந்த தாங்களை இந்த பிள்ளைகள் அந்த பாடல்களை பார்த்தீர்களா, அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் 15 நிமிடத்திலிருந்து 30 நிமிடம் வரைக்கும் பாட்டுக்களை பாடுகின்ற பயிற்சி வழங்கப்படுகின்றது. அப்போ இந்த ஆசிரியர் கூட அந்த பிள்ளைகள் கேட்டாலும் உங்களுக்கு நேரம் 10 ஆகும்.
உண்மையிலே டாக்டர், இப்ப நீங்கள் வந்து அநேகமாக ஒரு விஷயம் சங்கீதத்தில் ஈடுபட்டு கொண்டு வரும் பொழுது ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இவர்கள் சங்கீதம் கேட்கிறார்கள் வைத்துக் கொள்வோம். வைத்துக் கொண்டால் உண்மையிலேயே அந்த பிள்ளைக்கு அதனுடைய முக்கியத்துவம் விளங்கினால் அதனுடைய அந்த ஒரு ஆத்ம துதித்திக்காக தன்னும் அவர்கள் தாங்களாவே அதை தொடர்ந்து செய்ய வேணும்.
எல்லா பிள்ளைகளுக்கு அது இருக்கு, அதை கிள் பண்ணப்படாது. நாங்கள் அந்த கிளே மோல்டு என்ற மாதிரி களிமண் செய்யற மாதிரி மோல்ட் பண்ணப்படாது. சில வருடங்களுக்கு முன்னாடி வாசகி ஜெயபாலன், உங்களுக்கு தெரியும் ஜெயபாலன் இந்த படத்துல கூட அவருடைய பாடல்களுக்கு விரதுகள் எல்லாம் கிடைத்தது இல்லையா? அவர் இந்த உறவுக்காரர் கூட இங்கே வந்திருந்த பொழுது ஒரு சின்ன பயிற்சி பட்டம் வைத்தார் பாடல்களை பற்றி. சொன்னார் வாயுள்ளவர்கள் எல்லாரும் பாடலாம், கால் உள்ளவர்கள் எல்லாரும் ஆடலாம். அவருடைய நோர்வேயிலே தமிழ் மக்களுக்கு அல்ல, அங்கே இருக்கிற மற்ற நோர்வேஜியன்ஸுக்கு கர்நாடக சங்கீதத்தை படிப்பித்துக் கொண்டிருக்கிற ஆசிரியர் அவர்.
உண்மையிலே அது
பல்கலைக்கழக மட்ட அங்கீகாரத்துக்கு கர்நாடக சங்கீதத்தை கொடுத்து சென்றவர் அவர். அவர் சொல்ல இதுவரை தான் 10,000 மேற்பட்ட மாணவர்களுக்கு சங்கீதம் கற்பித்திருக்கிறேன். அப்ப முறைப்படி பயிற்சி ஒரு பக்கம் இருக்க, அந்த முதல் வகுப்பில் இருந்து அவர்கள் வாயிலிருந்து பாடுவதற்கும் பயிற்றுவிக்கிற நுட்பத்தை அவர் பயன்படுத்துகின்றனர். அப்ப அவர்கள் என்ஜாய் பண்ணுகிறார்கள். சரிதமதன ஸ்வரங்கள் பண்பை படிக்கின்ற அதே நேரத்திலேயே பரவலாக வாயிலிருந்து பாடுகின்ற பாட்டையும் கொடுத்து கொண்ட பொழுது அவர்கள் அதை சுவையாக இணைத்துக் கொண்டு போகின்ற வரலாற்றை காணப்படும் பண்பை காணக்கூடியதாக இருக்கின்ற அவருடைய கற்பித்தல் முறை ஒரு தனி. அந்த விதமான முறையிலே தான் இவர் இங்கே காந்தினி கிஷோன் அதை அறிமுகப்படுத்துகின்றார். அத்தோடு எங்களுக்கு வானதி கௌரீஸ்வரன் அவர்கள் வீணை வகுப்புகளை நடத்துவதற்கு முன்வந்துள்ளார். அதே மாதிரியாக கணேதாசன் மகாதேவன் என்பவர் மிருதங்க வகுப்புகளை நடத்துவதற்கு முன்வந்துள்ளார். உபேந்திரன் ஆசிரியர் பரத வகுப்புகளை வகுப்பதற்கு முன்வந்துள்ளார். அப்ப இந்த நோக்கம் வந்து இது இன்னொரு போட்டி பள்ளிக்கூடம் அல்லது வைப்பதற்கல்ல, ஓரிடத்திலேயே ஒரு என்ரிச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக இட்ஸ் இமோஷன். பிரெஞ்சு இமோஷன் ஸ்கூல் இருக்கு இல்லையா, இந்த பிரெஞ்சு லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ற மாதிரி என்னுடைய தமிழ் சமய கலாச்சார கலைகளை ஒரு இமோஷன் இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து அந்த உணர்வுகளை அவற்றை ஊட்டுவது. வெறுமனே அறிவையும் அல்லது இந்த கிரேட்ஸையும் கொடுப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய உணர்விலே ஒரு அர்த்தத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு மரபை ஊட்டி கொடுப்பதுதான் இந்த என்னுடைய நோக்கம்.
இந்த நீங்கள் இந்த கலைகளை பற்றி சொன்னதன்படியா எனக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. இந்த சூப்பர் சிங்கர் 3 என்று ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள் விஜய் டிவியில. உண்மையிலே நான் வந்து அநேகமாக எல்லா விதமான இந்த கலைகளை சிறிய அளவு ஈடுபாடு பாட தெரியாட்டி ஈடுபாடு அந்த சினிமா பாடலை பற்றி எனக்கு ஒரு அபிப்பிராயம் தவறான அபிப்பிராயம் இருந்தது. சினிமா பாடல் என்றால் சும்மா
என்ன
ஆரம் பாடலாம், சும்மா ஏதோ ஒரு இதுல பாடுகிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்ததின் பின்பு
அதற்குள் இருக்கின்ற சங்கீத நுட்பங்கள்
உண்மையில எனக்கு
அது அருமையான நிகழ்ச்சி. விஜய் டிவியினுடைய தரமான நிகழ்ச்சிகளை தந்து கொண்ட விஜய் டிவியினுடைய ஒரு முடி மணி முகடம் போன்ற நிகழ்ச்சி இந்த சூப்பர் சிங்கர். இந்த பாடகர் வந்து காந்தினி. இவர் இலங்கையிலே சூப்பர் சிங்கர் சக்தி தேவ சூப்பர் சிங்கருக்கு தயார்படுத்தி இருக்கின்றார். அதே மாதிரியாக இலங்கையிலே சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி சக்தி நிகழ்ச்சிக்கு ஜட்ஜாக போயிருக்கின்றார். அந்த பயிற்சியம் இருக்கின்றது மத்திய இருக்கின்றார். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றது அந்த குழந்தைகளை ஒரு என்ஜாய்மெண்ட்
ஆகும். அந்த குழந்தைகள் சிறிய வயதில் இந்த மாதிரியான ஒரு கலைஞானத்தோட அவர்கள் பாடும்பொழுது பார்க்க பரவசமாக
இருந்தால் இந்த நிலைக்கு வருவதற்கு சங்கீதத்துமே ஒன்று நுட்பம் இருக்கின்றது. அது இந்த பண், ராகம், தாளம், மற்றது ரிதம் எல்லாம் அதெல்லாம் வந்து நோக்கம் எத்தனை வருடங்கள் எடுக்கும். ஆனால் அவ்வளவு வருடம் காத்திருந்துதான் பாட வேண்டும் என்று இல்லை. அது ரெண்டையும் கொம்பைன் பண்ணி கொடுத்து தகவல் பண்ணி கொடுக்கிறதுக்குள்ள ஒரு விதி ஷோர்ட் பீரியடுக்குள்ள ஒரு நல்ல அழகான ஒரு படைப்பை இவர்கள் எடுக்க
முடியும். ஆசிரியர் அதிலும் ஒரு திறமையான இதுகள்
உண்மை.
மற்றது இடைக்கிடையே மத்தியஸ்தம் வகிப்பவர்கள் சொல்லுகின்ற குறிப்புகள் அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த குழந்தை
சினிமா ஒரு சினிமா பாடலுக்கு பின்னாலே எவ்வளவத்தை நாங்கள் அறியாமல்
இருந்திருக்கிறோம். உண்மையிலே அது ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. அநேகமாக நான் நினைக்கிறேன் உலகளாவிய ஒரு நிகழ்ச்சியாக அது பரிணமித்து
வருகிறது.
கனடாவில் இருந்தும் குழந்தைகள் போய் பங்கு பெற்று இருக்கிறார்கள். அதுவும் ஒரு நல்ல இது. இப்ப நான் வருங்காலத்தில் இப்படியான ஒரு கலை வகுப்புகளை நீங்கள் நடத்தும் போது அந்த தரம் உயர்ந்து
அந்த விதமான நிகழ்வு கொண்டு போகக்கூடியதாக இருக்க வேண்டும்.
அது ஒரு உண்மையிலே ஒரு பாராட்ட தகுந்த நிகழ்ச்சி. விஜய் டிவிக்காக நாங்கள் வக்காலத்து வாங்குறதா நீங்கள் நினைக்கக்கூடாது.
இது ஒரு கலை. யார் நல்லதை செய்தாலும் சொல்ல வேண்டிய உற்சாக கொடுத்த வேண்டிய கடமை இருக்கின்றது.
இங்கே டாக்டர் எங்களுக்கு பல கேள்விகள் வந்திருக்கின்றன. நீங்கள் வேறு ஏதாவது குறிப்பாக வைத்திருந்தால் அதை பார்க்கலாம். அல்லாட்டி நான் கேள்விகளுக்கு போகலாமோ
கேள்விகளுக்கு போகலாம். அதுல ஒரு கேள்வி வந்திருக்கின்றது, ஞானிகளுக்கு தோஷம் இல்லை என்று சொல்லுகின்றார்கள்.
ஓஹோ ஹோஹோ
அது உண்மையா? ஒரு நேயர் கேட்டிருக்கின்றார், ஞானிகளுக்கு தோஷம் இல்லை. சொல்லுவார்கள், ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கப்படாது. தமிழிலே ஒரு பழமொழி கூட இருக்கிறது, சொல்லுவார்கள் வந்து குறுக்கினால் குற்றம் இல்லை என்றுவார்கள். பொதுவான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது, த ஹெட் பீஸ் பாசஸ் நோ அஃபென்ஸ் என்ற வார்த்தை காணப்படுகின்றது. அது ஞானிகளுக்கு குற்றம் இல்லை என்று சொல்லப்படுகின்றது. இது ரெண்டு விதத்திலே அப்ளை பண்ணணும். முதலாவது யார் ஞானி என்று பார்க்க
வேண்டும்.
எல்லாவற்றையும் செய்து போட்டு ஞான் ஞானி ஆண்டு வழினாலே எனக்கு குற்றம் இல்லை என்று யாராலும் வக்காலத்தை வாங்கினால் அது ஞானம் அல்ல. ஞானம் உள்ளவனுடைய செயல்களை அவன் மற்றவர்கள் தூட்டுவதை போட்டுவதை பற்றி அவன் அச்சப்படுவதில்லை. சிவஞான சித்தியாரிலே ஞானத்திலே பற்றி சொல்லுகிறார்கள், ஞான மதில் ஞான நிட்டையுடையோருக்கு. நிஷ்ட என்பதுதான் அந்த ஞானத்தின் உச்சம். நாங்கள் வந்து பார்த்தோம், இந்த ஞானத்தின் படிநிலையாக வர வேண்டும். ஞானம் என்பது ஒரு நிலையிலே வந்துவிடாது. சில பேர் யோசிப்பார்கள், கண்ணை மூடி தியானம் செய்தால் ஞானம் வந்துவிடும் என்று சொல்லுவார்கள். அப்படி என்று அல்ல, படிப்படியாக வரும். எத்தனையோ பிறவிகளை கூடாகத்தான் இந்த ஞானம் வரும். எத்தனையோ பிறவிகளை செய்த தானம் தர்மம் பூஜை யோகம், எத்தனையோ குருமாரை சந்தித்து நாங்கள் செய்த பயிற்சிகள், எத்தனையோ சமயங்களிலே பிறந்து பிறந்து அந்தந்த சமய வழியின் வந்து வழி நின்று ஒழுகிய புண்ணிய பலனாகத்தான் கடைசியிலே ஞானம் வரும். அதுதான் சிவஞான சித்தியார் சொல்லும், தானம் தானம் என்பது சரிட்டிஸ், யாகம் ரிச்சுவல்ஸ், தீர்த்தம் பல தீர்த்தங்களிலே தீர்த்த ஆடுதல், ஆசிரமம் வர்ணாசிரம தர்மத்தனை பிறந்து பிரம்மச்சிரமம் பிரம்மச்சாரியம் கிரகஸ்தம் வானப்பிரஸ்தம் என்ற ரிட்டையர் லைஃப் சன்னியாசங்களில் ஆச்சரிய கர்மங்கள் எழுகி பதங்கள் ஒஸ்டரிஸ்டீஸ் பல செய்து சாந்தி சாந்தி கர்மங்கள் பல செய்து விரதம் விரதங்கள் பல இருந்து கர்ம யோகங்கள் சரித்தோல் பலவிதமான யோகம், கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் தியான யோகம் விபூதி யோகம் என்றெல்லாம் பகவத்கீதையிலே பலவிதமான யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. சுவாமி விவேகானந்தர் ராஜயோகத்தை பற்றி சொல்லுகின்றார். பெற்றோருக்கு இந்த மகாவிஷ்ணு ஈஷா யோகம் என்று சொல்லுகின்றார். அப்படி பலவிதமான யோகங்கள் சரித்தோர் ஈரநிலா சுவர்க்கம் பெற்று அந்த பிறநாள் என்ன நடக்கின்றது, அவர்கள் மேலான உலக இன்பங்களை அனுபவித்து இந்த புறப்பட்ட பிறகு மேலான உலகங்களுக்கு போய் சுவர்க்க ஹெவன்லி பிளஷர்ஸ் அனுபவித்து இணைப்பளவில் நூல்கள் ஒரு இணைப்பளவில் திருப்பியும் வந்து பிறக்க வேண்டும். அதாவது இந்த தானம் பவம் இந்த ஆச்சரமம் யோகம் எல்லாம் ஞான விடுதலையை தராது. இது மேலான நிலைக்கு நிலைக்கு கொண்டு போகின்ற புஷ் பண்ணி, ஆனா இட் டசன்ட் லீட் த லிபரேஷன் ஸ்ட்ரைட் அவே. பிறகு என்ன செய்யும், அப்படி வந்த பிறகு ஈசன் யோக கிரியா சரியையின் என்றோர், இந்த ஈசன் என்பது சிவம், சிவனை இணைத்து இறைவனை இணைத்து சரியகிரிய யோகம், அதான் சிவயோகம் சிவஞானம் என்று சொல்லுகிறோம் இல்லையா. யோகம் ஞானம் என்று இருக்க அதுல சிவயோகம் சிவஞானம் என்று சொல்றது இருக்கு இல்லையா, அதான் அந்த சிறப்பானது. அந்த சரியகிரிய யோகம் ஞானத்திலே நின்றோர் ஊனமிலா முத்தி பதம் பெற்று, அவர்களுக்கு கூட இன்டர்மீடியட் லிபரேஷன் தான் கிடைக்கும். பதமுத்திகள் சாலோக முத்தி, இறைவனுடன் ஒரே உலகத்தில் வாசிக்கும் முத்தி, சாமீப முத்தி இறைவனுடன் அணுக்கத்தில் இருக்கும் அடையும் இருக்கும் முத்தி, சாரித முத்தி அதே உருவத்தை எடுக்கும் முத்தி, மற்றும் அந்த பதமுத்திகள் எல்லாம் எடுத்து உலகமெல்லாம் ஒடுங்கும் போது, இந்த உலக மூலி காலத்தில் எல்லா உலகங்களும் இறைவனும் ஒடுங்கும் போது அரண்மும் நிலாது ஒளியில், அதாவது இறைவனுக்கு முன்னால போக அந்த நேரத்தில் அவர்களுக்கு நேரடியாக அல்டிமேட் லிபரேஷன் கிடைக்கலாம். அப்படி கிடைக்காவிட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள், மீண்டும் பிறப்பார்கள், உட்பவித்து மீண்டும் பிறந்து. ஆனா இங்க பிறக்கக்குள்ளவர்கள் ஞானத்துக்கு ரெடியா பிறப்பார்கள். ஏனென்றால் முற்பிறப்பிலேயே தங்களுடைய தானம் தவம் எல்லாம் முடிச்சு சரியகிரிய யோகம் முடிச்சு பிறப்பார்கள். இவர்கள் சொல்லுவார்கள் சாமுசித்தர்கள். இதுதான் சம்பந்தர் மூன்று வயது ஆரம்பானது.
உண்மையிலே அவருடைய முற்பிறவியில செய்த இதுகள்தான்
மெய்கண்டார் ரெண்டு வயதுல ஞானம் அடைந்ததும் இல்ல, குமரகுருவர் அஞ்சு வயதுல வாழ்ந்ததும் இல்ல, இதெல்லாம் முற்பிறப்பில முடிச்சுட்டோம்.
அதை விளங்காமல் தான் சிலர் பல மாதிரி
பேசிக்கொள்கிறார்கள். உகமயிலா கலைஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில். அவருக்கு திருமணத்தால் அம்மையார் கொடுத்த உடனே உடனே அவருக்கு ஞானம் எல்லாம் வந்துட்டது. என்ன வந்துட்டது, இந்த படித்து வருகின்ற ஞானம் அது சொல்லுவார்கள் அபர ஞானம். அதாவது நாங்கள் எல்லாம் புத்தகத்தில் ஒரு படித்து சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, இதெல்லாம் அவர் அப்படி சொல்லியிருக்காரு. படிப்பாளர் வருகின்ற ஞானம் எல்லாம் அபர ஞானம், அதான் சொல்றார் உவமையிலா கலைஞானம். உணர்வு அதற்கு பேசுகிறார். உணர்வு அறிய மெஞ்ஞானம், உணர்வு அதற்கு அறிய மெஞ்ஞானம். அதாவது வேறு மாணிக்கவாசன நோக்கறிய நோக்கு நுணுக்கறிய நுண்ணுணர்வு, நோக்கறிய நோக்கு நுணுக்கறிய நுண்ணுணர்வு, கூர்த்தமெஞ்ஞானத்தால் கொண்டிருந்தார் தங்கருத்தின் நோக்கறிய நோக்கு, கூர்த்தமெஞ்ஞானத்தால் ஷாப்பின் விஷ்டம் கொண்டு உணர்வார் தங்கருத்தின். அதை ரியலைஸ் பண்ற ஆக்களுக்கு கூட நோக்கறிய நோக்கி அதை அறிவ நோக்குறதுக்கு அறிவு நுணுக்கறிய நுண்ணுணர்வு என்று சொன்னார். அப்படிப்பட்ட இந்த நுணுக்கறிய நுணர்வு சொல்றார் உணர்வறிய மெஞ்ஞானம், உணர்வறிய மெஞ்ஞானம் என்று சொல்லுகின்றார்.